நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetradio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேர்களே, இன்று 26 திகதி தை மாதம் 2018 ஆண்டு ஏவிளம்பி 13 நாள் வெள்ளிக்கிழமை, ஜமாதி லெவல் 8. இன்றைய வெள்ளிக்கிழமை எல்லோருக்கும் வெண்மையான நிலவை போல் வெளிச்சமாக அமையட்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றும் நமது முதல் நிகழ்ச்சியை அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்ன வள்ளுவரின் குரலில் இருந்து ஆரம்பிப்போம்.
செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கிம் என் காவாக்கல் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில் என் காவாக்கால் என்.
தன்னுடைய கோபம் பலிக்கும் இடத்தில் வராமல் காப்பவன் கோபம் காப்பவன், பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன.
நேர்களே, கடந்த வார சங்கநாதத்தில் ஒழித்த இசைத்தென்றல் திரு ரவிமுத்து மாணிக்கத்தின் 2 பாடல்களையும் கேட்டு இன்புற்ற சங்கநாத நேர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இன்றைய நிகழ்ச்சிகளில் காலம் கடந்தாலும் என்றும் நினைவில் நிற்கும் காலங்களில் அவள் வசந்தம் பாடலை தருகின்றோம். இவருடைய மேலதிக பாடல்களை மார்ச் மாதம் 10 திகதி நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ தயாராகுங்கள்.
அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம்
வசந்தம்
கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்.
தொடர்வது நமது கலை இலக்கிய வட்டத்தின் பொங்கல் விழாவில் தங்களது பேச்சு திறமைகளை காட்டிய சிறார்களின் பேச்சுக்களில் ஒரு சிறுவனின் பேச்சு, சபரி கிரிஷ் அசோக் குமார் அவர்களின் மழலை பேச்சு, இதோ உங்களுக்காக.
வந்தால அவன் ரொம்ப அங்க தூங்கலாம், அதோ மரம் மலர்ந்து கிட்ட போய் கூட வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூன்று மூன்று தொப்பேந்துடா தூங்கினாலாம். எலும்பி பார்த்தோன்னே தப்பி வந்து கல்லாம் தெரியினாராம். தேடு பொறுக்கு குரங்கு மதிக்கிச்சான், குரங்கு மாட்டிக்கிட்டோனே தப்பி நீந்து கல்லியா தெரியினாரோ. கல் எடுத்து வீசினார், குரங்கு மணி மணி வீசிடு, ஐயோ அம்மா கட்டி கட்டி இருந்தார். தப்பி கழுத்தி கிளி வீசினான், குரங்கம் மழை மழை செஞ்சது. இந்த தப்பியெல்லாம் கழிச்சது நடுத்து உருக்க போறேன் போயிட்டு தப்பே தப்பே.
இலங்கை தமிழில் பப் இசை மூலம் 40 ஆண்டுகளுக்கு முன் தமிழக மக்களை கவர்ந்த சிலோன் மனோகர் நேற்று காலமானார். சிலோன் பப் தமிழிசை வழக்கொழிந்து போகும் நிலைக்கு தற்போது வந்துள்ளது. சின்ன மாமியே உன் சின்ன மகள் எங்கே, பள்ளிக்கு போனாலோ படிக்க போனாலோ என்ற பிரபல பாப் பாடலையும், சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கு மாலுகெனாவா, மாலு 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 சுராங்கனிக்கு மாலு சுராங்கனிக்கு மாலுகெனாவா என்ற பாப் இசை இசைப்பாடலையும் பாடிய இலங்கை நடிகரான மனோகரன் நேற்று சென்னையில் காலமானார். சென்னை கந்தன்காவடி பகுதியில் வசித்து வந்த அவர் உடல் நலக்குறைவால் நேற்று இரவு 7:20 மணியளவில் காலமானார். மனோகரன் இந்திய மற்றும் இலங்கை திரைப்படங்கள் பலவற்றில் நடித்துள்ளார். அத்துடன் சின்ன மாமியே என்ற சுராங்கனி சுராங்கனி என்ற தமிழ் சிங்களம் கலந்த பாப் பாடலையும் பாடியதன் மூலம் உலகளவில் பிரபலமடைந்தார். அவர் 5 மொழிகளில் சுமார் 260 திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் 1972 வர்த்தக ரீதியான நாடக தயாரிப்பாளராக அவரை இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தினால் நியமிக்கப்பட்டார். 1964 யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜோய் தேவானந்த் என்பவரின் தயாரிப்பில் உருவான பாசநிலா என்ற தமிழ் திரைப்படத்தில் ஏ இ மனோகரன் முதன் முதலாக நடித்தார். இலங்கையில் ஜனாதிபதி விருது பெற்ற வாடைக்காற்று திரைப்படத்தில் முக்கிய பாத்திரத்திலும் தோன்றியிருந்தார். சிங்களத்தில் சுராங்கனி என்ற சுராங்கனி என்றால் அவரை தெரியாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், தர்மேந்திரா உட்பட இந்திய பிரபல ஸ்டார்களுடனெல்லாம் இணைந்து நடித்தவர். தமிழகத்தின் திரை இசை பாடல்களால் புகழ் பெற்ற இலங்கை வானொலியில் 70களில் பொப்பிசை பாடல்கள் பெரும் வெள்ளமாக பாய்ந்த போது எங்கே தமிழக திரை இசை அல்லுண்டு போய்விடுமோ என்று அஞ்சும் அளவுக்கு பொப்பிசை பாடல்களால் திரைப்பட பாடல்களை பின்தள்ளியவர்களில் ஒருவர். சிங்கள இசையுலகிலும் முடிசூடா மன்னனாக வாழ்ந்தவர். இலங்கையின் இசையரங்கு என்றுமில்லாத பொப்பிசை வெள்ளமாக பாய்ந்து ஒரு காலம் தமிழக பாடல்களை விட்டு பொப்பிசை பாடல் இசைத்தட்டுக்களை ஒளிபெருக்குகளில் பனை மரங்களில் இருந்து இசைத்த போது இலங்கையின் இசை வெற்றி ஆனந்தம் தந்தது. இவ்வாறு இவருடைய புகழை கூறிக்கொண்டே போகலாம். இவருக்காக ஒரு பாடல் இதோ.
சுராங்கனி 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 தமாலுகெனாவா, சுராங்கனி 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 தமாலுகெனாவா, மாலு 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 தங்கினாப்பு மாலு சுராங்கனி தமாலுகெனா.
ජනද මේ පාරේ හඬන්නේ කටින් පිටින් බලා සිටිනවා ඔයා හඬනවා ඔයාගේ ඇස් නතු වෙනවා බලා සිටින මටත් හැඬෙනවා ලැජ්ජ නැද්ද මේ පාරේ හඬන්නේ කටින් පිටින් බලා සිටිනවා ඔයා හඬනවා ඔයාගේ ඇස් නතු වෙනවා බලා සිටින මටත් හැඬෙනවා සුරාංගනි සුරාංගනි සුරාංගනිට මාළු ගෙනාවා මාළු 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 දැන් ගෙනාපු මාළු සුරාංගනිට මාළු ගෙනාවා මන්දමේ මාළු නොගන්නේ ඉන්දියෙන් වගේ ඉන්නවා එපා කියනවා ගෙනාපු හින්ද බනිනවා මගේ ඇඟේ මාළු නටනවා මොකද මන්දමේ මාළු නොගන්නේ ඉන්දියෙන් වගේ ඉන්නවා
මූත්තවණින් පාටම් පදිලම් இறைவன் இருக்கின்றானா ஒவ்வொரு மனிதனும் இக்கேள்வியைத்தான் சங்கடம் வரும்போது மாத்திரம் சந்தேக கண்ணோடு கேட்பர். வெற்றியடையும் போது இறைவன் நல்லவன் வல்லவன் நம்மை வாழ வைப்பவன் என்றெல்லாம் போற்றி புகழுவார்கள். இறைவனை நம்புவதற்கும் புகழ்வதற்கும் பின் நம்பாமல் சந்தேகிப்பதற்கும் அவன் என்ன எடுப்பார் கைப்பிள்ளையா? பூர்வீக தமிழர்களுக்கு இந்த இறைவன் அல்லது ஆண்டவன் இருக்கின்றானா அல்லது இல்லையா என்ற ஒரு பிரச்சனையே இல்லை. காரணம், தமிழர்களுக்கு அவர்களின் மூதாதையர்களின் ஒட்டுமொத்தமாக விளங்கும் கடவுள்தான் எல்லாம். எழுந்தாலும் வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தமிழர்கள் கடவுளை, அதாவது தங்கள் மூதாதையரை புகழ்ந்தாலும் நோவதில்லை. இதற்கு இன்னும் ஒரு காரணம் கர்மா. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவரவரின் கர்மாவின் படியே நடக்கும். கர்மா என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அதன் தமிழாக்கம் கடமை என்பதாகும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார்கள். அவ்வளவுதான் அவரவரின் வாழ்க்கை. பெற்றோர்கள் தங்கள் கடமையை சரிவர செய்தால் பிள்ளைகளின் வாழ்க்கை நன்றாக அமையும். பிள்ளைகளும் தங்கள் கடமையை சரிவர செய்தால் பெற்றோர்கள் நலமாக வாழ்வார்கள். அதாவது, கர்மா என்று சொல்லப்படும் கடமையை நாங்கள் தவறாது சரியாக செய்து வந்தால் எங்கள் வாழ்க்கையும் எங்களை சுற்றி வாழ்பவர்களின் வாழ்க்கையும் அமைதியாகவும் நலமாகவும் அமையும். மனிதன் இறைவன் இருக்கின்றானா என்று கேட்பது போல் இறைவன் கூட மனிதன் இருக்கின்றானா என்று கேட்கலாம். மனிதன் தனது விலங்கின வர்க்கத்திலிருந்து விலகி தனித்தியங்க காரணம் மனிதனிடம் இருக்கும் பகுத்தறிவும் மனச்சாட்சியுமே ஆகும். இவை இரண்டையும் மறுத்து வாழ்பவன் அடிப்படையில் ஒரு விலங்காகத்தான் நடந்து கொள்வான். பகுத்தறிவென்றால் சரி பிழை, உண்மை பொய், சாத்தியம் சாத்தியமின்மை என்பவற்றை சிந்தித்து முடிவெடுப்பதே ஆகும். மனச்சாட்சி என்பது சிந்தித்து எடுத்த நல்ல முடிவின்படி நடப்பதாகும். பகுத்தறிவின்படி நடந்தால் உன் மனச்சாட்சி உன்னை மதிக்கும். இல்லாவிட்டால் உன் மனச்சாட்சியை உன்னை உதறித்தள்ளி கேவலமாக நினைக்கும். அதனால் வாழ்க்கையின் பாதகமான விளைவுகள் வந்து அமைதியை கெடுத்துவிடும். அதாவது, மனிதன் மனிதனாக வாழாவிட்டால் அந்த மனிதனை இறைவனால் காண முடியாது. ஏன், மற்ற மனிதர்கள் கூட பகுத்தறிவையும் மனச்சாட்சியை மறுக்கும் மனிதரை கண்டு பயப்படுவார்கள், விலகி ஓடுவார்கள். இறைவன் இறைவனாக இருக்க வேண்டுமானால் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதையே திருவள்ளுவர் உட்பட எல்லா மூதாதையரும் எங்களுக்கு தந்த அறிவாகும். நன்றி, வணக்கம். நேர்களே, அடுத்து குருபரன் அவர்களின் முள்ளிவாய்க்கால் என்ற தலைப்பில் ஒரு கவிதை.
நியூசிலாந்து சங்கநாத கலை இலக்கிய வட்ட நேயர்களுக்கு குருபரனின் இனிய வணக்கம். கவிதை முள்ளிவாய்க்கால். முள்ளிப்போர் முனைமுகத்தில் முனைந்து சரணடைய வெள்ளைக்கொடி வீசி வந்தாரை விதிமீறி கள்ளக்குலை செய்த காட்டு வரி காண்கிலையோ? பிள்ளைக்கரை கேட்கும் பேயர்களின் பலிகளாம் முள்வேலைக்குள் கதறும் மரண ஒலி கேட்கலையோ? கொள்ளையர்கள் கொடுங்கரத்தில் குமரியர்கள் குமுறுகின்ற வல்லுறவின் வதை கண்டு மனசாட்சி வேட்கலையோ? ஒரு குவளை நீருக்கும் ஒரு கவளம் சோறுக்கும் இரவலரை போலேங்கும் ஈழவரை காண்கிலையோ? ஐயோ உலகே, ஐயகோ பேருலகே, பொய்யோ உலக சபை, புனவுகளோ சபை விதிகள்! கையேந்தி வந்தாரை கரமேந்தி காத்த இனம் கையேந்துதல் காண்கிலையோ கஞ்சிக்கும் கருணைக்கும்? கையேந்தி வந்தாரை கரமேந்தி காத்த இனம் கையேந்துதல் காண்கிலையோ கஞ்சிக்கும் கருணைக்கும்? எல்லாம் இழந்தோம், இழப்பதற்கு எதுவுமில்லை. கணவனை இழந்ததாலே கண்ணகி சீற்றம் நியாயம், துணியதனை இழந்ததாலே திரௌபதி சபதம் நியாயம், தனது மண் இழந்ததாலே தருமனின் யுத்தம் நியாயம், அனைத்தையும் இழந்த எங்கள் ஆவேசம் நியாயம் நியாயம். தாக்குண்டால் புழுகூட தரைவிட்டு துள்ளும் கழுகு, தூக்கிடும் குஞ்சை காக்க துடித்தெழும் கோழி, சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும் சாக்கடை கொசுக்களானாம் சரித்திர சக்கரங்கள். சரித்திரம் சுழலும் போது, சமுத்திரம் குமுறும் போதும், பொறுத்தவன் பொங்கும் போதும், புயல் காற்று சீறும் போதும், பறித்தவன் ஆதிக்கத்தை பசித்தவன் எதிர்க்கும் போதும், மறித்தவன் வென்றதுண்டோ மறுத்தவன் நின்றதுண்டோ? புவியோடி படர்ந்திருக்கும் நவகோடி தமிழினமே, நீ இழக்கப் போவது அடிமை சங்கிலிகளைத்தான். பிறப்போவதோ ஒரு பேருலகம், ஒரு பொன்னுலகம். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ் இளைஞர்கள் குழுமம் நடத்தும் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர தமிழ் இருக்கை அமைக்க நிதி திரட்டும் விழா வரும் பிப்ரவரி மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் மவுண்ட் ஈடன் வார் மெமோரியல் ஹால், 487 டொமினியன் ரோட், ஆக்லாந்து. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட உள்ளது. நுழைவு கட்டணமாக உணவுகளுடன் பெரியவர்களுக்கு $15 வசூலிக்கப்படுகிறது. 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு $5, 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. தனிநபராக தங்களால் இயன்ற அளவு நிதியை தருமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்நிகழ்ச்சிக்காக விளம்பரதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கு திரு சவுந்தரராஜன், திரு பிரதீப் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் திரு சவுந்தர் 0211804908, திரு பிரதீப் 0211442147. தமிழர்களாய் ஒன்று கூடி தமிழுக்கு உலக அளவில் மகுடம் சூட்டு.
நேர்களே, அடுத்து வருவது கே சி துறை அவர்களின் உலக வளம்.
உலக செய்திகள். ஆயுதம் தாங்கிய தலபான்களும் ஒரு தற்கொலை குண்டுதாரியும் இணைந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜலலாபாத் என்ற இடத்தில் உள்ள கட்டிட தொகுதி மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் தொண்டு நிறுவனமான ரெட்பானாவும் சிக்கிக் கொண்டது. 11 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். தாக்குதல் நடத்தியோருடைய இலக்கு ரெட்பான் நிறுவனமே என்று ஜலலாபாத் கவர்னர் தெரிவிக்கின்றார். ஆப்கான் தலைநகர் காபூலில் சில தினங்களின் முன்னதாக 5 நட்சத்திர ஹோட்டலில் வெளிநாட்டவரை குறிவைத்து தலபான்கள் நடத்திய தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்ட பின்னதாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. காபூல் இன்டர்கான்டினென்ட் ஹோட்டலில் தாக்குதல் நடத்தியவர்கள் மேலை நாட்டவரை மட்டும் தேடி தேடி சுட்டு தள்ளிய பின் ரெட்பானா என்ற வெளிநாட்டு அமைப்பை குறிவைத்திருக்கின்றார்கள். தாக்குதலை நடத்தியவர்கள் அதி நாகரிகமான ஆடைகளை அணிந்து வந்து சர்வ சாதாரணமாக தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். காபூல் ஹோட்டலில் தலபான்களின் தாக்குதல் உத்தி இந்த ஆண்டு முற்றிலும் புதிய கோணத்தில் மாறியிருப்பது கவனிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானுடைய கஞ்சா வர்த்தகம் இருக்கும் வரை மோதல்கள் தொடரும் என்று எண்ண தோன்றுகின்றது. டென்மார்க்கில் வினாடிகளோடு போட்டி போட்டு உழைக்கும் மனிதர்கள் இரவு நேர உணவை உண்ணும் போதாவது சந்தித்து ஒன்றாக இருந்து சாப்பிட்டு அன்றைய வாழ்க்கை அனுபவங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் பரிமாற வேண்டும் என்பது கலாச்சாரமாகும். ஆனால் இன்றைய உலகமயமாக்கலுக்கான ஓட்டம் அவர்களுடைய அமைதியான வாழ்வை உடைத்து சரித்து வருவதை இன்று வெளியாகியுள்ள கணிப்பு ஒன்று காட்டுகின்றது. டென்மார்க்கில் உள்ள ஒவ்வொரு 4 பேருக்கும் ஒருவர் தனிமையில் இருந்தே தமது இரவு நேர உணவை உண்கின்றார்கள். அதேவேளை கூட யாரும் அருகில் இருக்க வேண்டும் என்ற பழைய கலாச்சார எண்ணமும் இனி நமக்கு அவசியம் இல்லை என்று அதில் அதிகமானவர்கள் கருதுகின்றார்கள். 1. தனியாகவே சாப்பிடுவோர் 25%. இவர்களில் 51% இதையெல்லாம் சிந்தித்தால் இன்றைய வாழ்வை வெற்றி கொள்ள முடியாது என்று கருதுகின்றார்கள். 2. தனிமையில் இருக்கும் 25% 100% எடுத்துக்கொண்டால் அதில் 23% யாராவது அருகில் இருந்தால் நல்லதென நினைக்கிறது. 3. இதில் 49% தனிமையில் இருந்து முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக முகத்தை பார்த்தபடி சாப்பிடுவது விரக்தி தருவதாக கூறுகிறது. 4. 40 வயதுக்கு கீழ்ப்பட்ட பலர் தனிமையிலே வாழ்வது துயர் தரும் நிகழ்வாக இருக்கின்றது. 5. 80% டேனிஷ் மக்கள் ஒன்றாக இருந்து உணவை உண்பது மிக மிக முக்கியம் என்று கருதுகின்றார்கள், ஆனால் அது முடியவில்லை. 6. கூட்டு குடும்ப வாழ்வு உடைந்து தனி குடும்பமாக மாறி தனி குடும்ப வாழ்வு சிதறி தனி மனிதராகி அதுவும் தனிமையிலே சாப்பிடும் வாழ்வாகி இருக்கின்றது. பணம் தேடியும் பக்கத்தில் ஒருவர் இல்லாத பரிதாப வாழ்வாக இந்த அறிக்கை காட்டுகின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த விசாரணைகளில் முதல் தடவையாக அமெரிக்க அதி உயர் நிர்வாக மட்டத்தை FBI போலீஸ் பிரிவு எட்டித் தொட்டிருக்கின்றது. அமெரிக்க நீதி அமைச்சர் ஜெப் செசியோன்ஸ் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் தனக்கும் ரஷ்ய நிர்வாகத்துக்கும் யாதொரு தொடர்பும் கிடையாது என்றும் 2016 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரஷ்யர்களுடன் இணைந்த பணிகள் எதிலும் தான் ஈடுபடவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அமெரிக்க தேர்தல் விவகாரத்தில் கிளரி கிளின்டனை தோற்கடிக்கும் ரஷ்ய அதிபரின் பணியை அமெரிக்க மண்ணில் முன்னெடுத்த ரஷ்ய தூதராலய உறுப்பினர்கள் 3 பேர், 1. சேர்ஜி கில்ஸ்கியாக், 2. இகோர் சக்கின், 3. சேர்ஜி கோர்கோவ். இவர்களோடு அமெரிக்க அதிபரின் அணியில் 4 பேர் தொடர்பு பட்டிருந்தார்கள். 1. மிச்சேல் ப்ளூன் ராஜினாமா செய்துவிட்டார். 2. கார்டர் பேஜ், 3. ஜெரால்ட் குஷ்னர், டொனால்டு டிரம்பினுடைய மருமகன், 4. ஜெப் செசியோன், இவரே நீதியமைச்சர். அமெரிக்க தேர்தலின் போது இப்போதைய நீதியமைச்சர் ஜெப் செசியோன்ஸ் 2 தடவைகள் ரஷ்ய தூதுவர் சேர்ஜி கில்ஜாக்கை சந்தித்திருக்கின்றார். முன்னாள் FBI தலைவர் ரோபர்ட் மூலர் தலைமையில் உள்ள விசாரணை கமிஷனுக்கான தகவலை பெற இவர் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். டொனால்டு டிரம்பின் குழு எப்படி ரஷ்யாவுடன் உறவு வைத்தது என்பதை கண்டுபிடிக்க புறப்பட்ட FBI தலைவர் ஜேம்ஸ் கொமியை சென்ற ஆண்டு மார்ச் மாதமே டிரம்ப் பதவியில் இருந்து விலத்தியிருந்தார். இவரை பதவியில் விலத்திய நாடகத்தில் முக்கிய பாத்திரத்தை நீதியமைச்சர் ஜெப் செசியோன்ஸ் வகித்திருந்தார். 2016 மார்ச் மாதம் நீதியமைச்சர் ரஷ்ய அதிபரின் நண்பனான ஜோர்ஜ் பப்படா போலோசை சந்தித்திருந்தார். அத்தருணம் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஒரு சிறப்பு சந்திப்பை இவருக்கு ஏற்படுத்தி தருவதாக அவர் கூறியிருந்ததாகவும் கூறப்பட்டது. தேர்தலில் மோசடி செய்துதான் டிரம்ப் நிர்வாகம் பதவி கட்டிலில் ஏறியதா? வெளிச்சம் போட முயல்கின்றது ரோபர்ட் மூலர் தலைமையிலான விசாரணை கமிஷன். ஜெர்மனியின் ஸ்டுட்கார்ட் நகருக்கு சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஆகாயத்தில் சிறிய ரக விமானம் ஒன்றும் உலங்கு வானூர்தி ஒன்றும் மோதிக்கொண்டன. இரண்டும் உடைந்து சிதறி ஸ்டுட்கார்ட்டுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் வீழ்ந்துள்ளன. 4 மரணமடைந்திருக்கின்றார்கள். இதில் பாரிய ஆபத்தொன்று தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இவை விழுந்த இடத்திற்கு சிறிது தொலைவில்தான் அணுசக்தி உலை ஒன்று இருக்கின்றது. அதில் விழுந்திருந்தால் பெரும் அணுகுண்டு வெடிப்பாகவே மாறியிருக்கக்கூடிய அபாயம் இருந்தது. ஜெர்மனிய போலீசார் மேலதிக தகவல்களை இன்னமும் வெளியிடவில்லை. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை.
விவேகானந்தர் கதை 1. இளைஞர்கள் வைத்த சோதனை. ஒருமுறை அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் இறைவனை அனுபூதியில் உணர்ந்த நிலை என்பது பற்றி சொற்பொழிவு செய்தார். அந்த சொற்பொழிவில் அவர் இறைவனை பற்றிய உயர்ந்த அனுபவத்தை நேரடியாக பெற்ற ஒருவர். எந்த சூழ்நிலையிலும் கலங்குவதில்லை, பதற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்டார். இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் இளைஞர்கள் சிலரும் இருந்தார்கள். இவர்கள் உயர்கல்வி கற்றவர்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் மனம் போனபடி வாழ்ந்தனர். அவர்கள் விவேகானந்தர் கூறியதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். எனவே அவர்கள் விவேகானந்தரை ஒரு சொற்பொழிவுக்காக அழைத்தனர். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விவேகானந்தர் சொற்பொழிவு செய்ய வேண்டிய இடத்திற்கு சென்றார். ஆரம்பத்திலிருந்தே அந்த இளைஞர்கள் விவேகானந்தரை சோதிப்பது போலவே நடந்து கொண்டார்கள். ஒரு மரத்தொட்டியை கவிழ்த்து போட்டு, இதுதான் சொற்பொழிவு மேடை, இதில் நின்றுதான் நீங்கள் பேச வேண்டும் என்று கூறினார்கள். விவேகானந்தர் எந்த மறுப்பும் கூறாமல் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டார். அவர் சொற்பொழிவு செய்ய ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருந்த கருத்தில் மனமுற்றிய ஒன்றிய நிலையில் சூழ்நிலையை மறந்து பேசினார். திடீரென்று அவரை சுற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன. காதை பிளக்கும் துப்பாக்கி குண்டுகளின் ஓசை அங்கு பலமாக எழுந்தது. சில குண்டுகள் விவேகானந்தரின் காதின் அருகிலும் பாய்ந்து சென்றன. ஆதலால் சுற்றிலும் பதற்றமும் கூக்குரலும் எழுந்தன. ஆனால் இவ்விதம் சூழ்நிலை மாறியது காரணமாக விவேகானந்தரிடம் எந்த சலனமும் இல்லை. அவர் சூழ்நிலையால் ஒரு சிறிதும் பாதிக்கப்படவில்லை. அவர் தொடர்ந்து சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். இப்போது விவேகானந்தரை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்த இளைஞர்கள் தோற்றார்கள். எனவே அங்கு நடக்காதது போல் விவேகானந்தர் உரிய நேரத்தில் தன் சொற்பொழிவை முடித்தார். அந்த இளைஞர்கள் விவேகானந்தரிடம், உண்மையான சுவாமிஜி, நீங்கள் அப்பழுக்கற்றவர், நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன போதிக்கிறீர்களோ அப்படியே வாழ்கிறீர்கள் என்று கூறி அழாத குறையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். நன்றி. நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.